ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் சாத்தானுடைய பிரதான குறிக்கோள் வந்து சபையை தாக்கணும். படிச்சுட்டு வர ரெவலேஷன் புக்லயும் அது தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இந்த நம்ம சமீப காலத்துல சாத்தான் சபையை எப்படி தாக்கிட்டு வரான் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு கூடிய அந்த இன்டர்நெட் மூலமாக, அந்த ஆன்லைன் மூலமாக சபைக்கு ஒரு பெரிய ஆபத்து வருத நான் பார்க்கிறேன். ஒரு காலகட்டத்துல நம்ம போன் எல்லாம் எங்கேயோ தூரமா இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் போன். இப்ப அதை விட்டுட்டு வேற எல்லாத்துக்கும் போன் யூஸ் ஆகுற மாதிரி போன் ஆயிடுச்சு. இந்த இன்டர்நெட் வந்து எல்லாமே இப்போ டிஜிட்டலா போகணும், எல்லாம் வர்ச்சுவல், எல்லாமே ஒரு ஆன்லைன்ல செய்யணும், நேரடியா போற பதிலு எல்லாமே ஆன்லைன்ல போய் செஞ்சுக்கலாம் அப்படின்றது நம்ம பிள்ளைகள்ல இருந்து எடுத்து மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே அதிக அதிகமாக ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி, அது போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அதிக நேரம் செலவிடுறதும், அதோடு பேசுகிறதும், அதோடு உறவாடுறதும், அதோடு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறத, ஆக்சுவலா மக்களோடு சந்திச்சு பேசுறத விட ஆன்லைன்ல இருக்கிறத ரொம்ப விரும்புறத ரொம்ப அது போற ஒரு ட்ரெண்ட பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரே வீட்டுல இருந்துகிட்டே இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு வாட்ஸ்அப்ல தான் பேசுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்குவாங்க, நேரடியா பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கனெக்டட் ஜெனரேஷன் அப்படின்றோம். ஆக்சுவலா ரொம்ப சோகதரமா யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்கனெக்டட் நூற்றாண்டு நம்ம தான், ரொம்ப டிஸ்கனெக்டடா இருக்கிறோம். அதிக அதிகமாக உண்மையான உறவுனா என்னன்னே தெரியாம போயிடுறோம். அதிக அதிகமாக உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னே தெரியறது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, இந்த சோசியல் மீடியால பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதெல்லாம் இந்த சோசியல் நெட்ஒர்க் வந்து வெறும் ஒரு சூப்பர்ஃபிஷியல் தான், பல விதத்துல போலிவிடும். யாரோ என்னன்னு தெரியாத, யாருன்னு தெரியாத ஒரு முகத்தை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க. எனக்கு எத்தனை ஃப்ரெண்டுங்க, 10,000 ஃப்ரெண்டுங்க, 10,000 15,000 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது, ஃப்ரெண்ட்ஷிப்னாவே என்னன்னே தெரியாத ஒரு காலத்துல போயிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு இருந்த ஒரு காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்டுனா அந்த உறவும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த நம்பிக்கையும் எத்தனை காலம் வச்சு வளர்ந்தது. அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல போறோம். சோசியல் மீடியால ரொம்ப நேரம் செலவிடுறோம், ஆனா சோசியல் லைஃபே இல்லாம இருக்கிறோம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்ம கூட சோசியல் இன்டராக்ஷன் சோசியல் மீடியால இருந்து இருந்து சோசியலா மக்களோடு பழக பேச நடத்த அந்த பழக்கம் சோசியல் ஸ்கில்ஸே இல்லாம போயிட்டு இருக்கு பாருங்களேன். கூச்சம் பேசுறதும் பழகுறதும் இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பிள்ளைகள் கூட ரொம்ப மொபைல்ஸ் யூடியூப் யூஸ் பண்றதுனால பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட் நம்ம பிள்ளைகள் கூட அப்படி பாதிக்கிறது, இது உண்மையான உலகம் கிடையாது, உண்மை மாதிரி தோணுகிற ஒரு உலகம், அதுதான் வர்ச்சுவல் வேர்ல்ட். ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க, 5 to 9 hours முடிச்சிருக்கிற நேரம் ஒரு நாளும் நைட் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல தான் செலவிடுறாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், அதான் இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆயிடுச்சாங்களா, நேரடியா டீச்சர்ஸ் பாக்குறதுல எல்லாம் பாக்குறதுல எல்லாமே வெளியில பழகுறதும் தப்பா போயிடுச்சு, இல்ல இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொல்லி ஆளுங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்ல. அப்படின்றதுனால எல்லாம் வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இதுல இது சபைய ரொம்ப பயங்கரமா பாதிக்குது. கொரோனாக்கு அப்புறம் எத்தனையோ சபைகள் வந்து இப்ப இல்லாமையே போயிடுச்சு. ஏன், எல்லோரும் கூட்டம் கூட்டமாக ஜூம் சபைக்கு போயிட்டாங்க, வர்ச்சுவல் சர்ச்சுக்கு. எதுக்கு நம்ம ட்ரெஸ் ஆகி வண்டியை பிடிச்சி எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போறது, நல்லா வீட்லயே லுங்கிய கட்டிக்கிட்டு ஜூம் ஆன் பண்ணோம்னா, வீடியோ ஆஃப் பண்ணிட்டோம்னா பனியன் போட்டுக்கிட்டு நம்ம ஆராதனைய கலந்துக்கலாம், நிம்மதியா கலந்துக்கலாம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம தூங்கிட்டு கூட ஆராதனைய கலந்துக்கலாம். ஆன்லைன் சர்ச் இப்ப ரொம்ப பாப்புலர், எல்லாருக்குமே வசதி, யோசிச்சு பாருங்க. பிரைவசியா இருக்கலாம், நம்ம பேரை கூட போட வேண்டியதுல, இனிஷியல் ஒண்டி போட்டோம்னா நம்ம யாருன்னு கூட தெரியாது, ஒரு கமிட்மெண்ட் தேவையில்லை, தெரியாம கணக்கு கொடுக்காம ஒரு சபையை அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வசதியா போச்சு. நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா ஏங்க ஜூம்லயே அட்டன் பண்ணிடலாம். இப்ப நீங்க சபைக்கு வரல, பாஸ்டர் நான் ஜூம்ல அட்டன் பண்ணேன், அது ஒரு எக்ஸ்கியூஸா போயிருச்சு. நீங்க அப்படியே அட்டன் பண்ணி அது உங்களுக்கு வசதியா போயிருச்சுன்னா பெரிய ஆபத்துல நீங்க இருக்கிறீங்க. சபைனா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில நீங்க போயிருக்கிறீங்க. இந்த டவுன்வர்ட் அக்கிரமம் பெறுகிற இந்த காலத்துல இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி பயங்கரமான ஆபத்துல போய் முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதம் நம்மள எச்சரிக்குது. எபிரேயர் 10:25 நாளானது சமீபமா வர வர சில பேர் என்ன பழக்கம் பண்ணிக்கிட்டாங்களா, சபை கூடுதலை விட்டு விட்டாங்களா. ஏன் ஜூம் வந்துருச்சு அவங்களுக்கு, சபை கூடுதலை விட்டு விட்டு ஜூம்ல அட்டன் பண்றது. அந்த காரணம் இந்த காரணம் சபை சரீர விதமா கூடி வர்றத விட்டு விடுகிறது போல் அது உங்களுக்கு பழக்கமா வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. வேதம் நம்மள எச்சரிக்குது. நம்ம ஒரு உறுதியா ஆண்டவருக்கு முன்பதாக என்னால நான் சபை கூடுதலை விடவே மாட்டேன், சரீர விதமா கூடி வர்றதை விடவே மாட்டேன் உறுதி எடுக்கலன்னா இந்த ஆபத்துல நீங்களும் மாட்டிக்க போறீங்க. ரொம்ப வரப்போற வருஷங்கள்ல இன்னும் ரொம்ப தீவிரமாக போகுது. ஏன்னா மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணிட்டாரு, மார்க் ஜக்கர்பர்க்னா பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வச்சு நடத்துறவர் அவர் தான், அவர் தான் சிஇஓ. அவர் இந்த கம்பெனி எல்லாம் ஒண்ணு பண்ணி ஒரு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு பேர் மெட்டான்னு வச்சிருக்கிறார், மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ்னா என்னன்னா அடுத்த லெவல் இன்டர்நெட் போற உலகம். அது எப்படி இருக்கும்னா இந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க ஆக்சுவலா உங்களுக்குன்னு ஒரு அவதாரம் கொடுத்துக்கிட்டு, ஒரு அவதார் கொடுத்துக்கிட்டு, உங்களுக்குன்னு ஒரு முகம், உங்களுக்குன்னு ஒரு கை கால் எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். எனக்கு முடிவு என்ன நான் வச்சுக்கலாம், நல்லா ஸ்டைலா ஹேர் ஸ்டைல் சிக்ஸ் பேக்ஸ்ல வச்சுக்கலாம், எனக்கு தேவையான பாடியை நான் வச்சுக்கிட்டு ஒரு 3D கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சு போலாம், ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அடுத்த இன்டர்நெட் நினைச்சு பாருங்க, வர்ச்சுவல் வேர்ல்ட். எனக்கு பிடிச்ச உலகத்தை நான் உருவாக்கிக்கலாம், அங்க ஓடலாம், நடமாடலாம், என்னன்னா செய்யலாம். நான் இப்ப வெளியே போய் செய்யற மாதிரி ஷாப்பிங்க்கு போலாம், அங்கேயும் நைக்கி கடை இருக்கும், அதிதாஸ் இருக்கும், எல்லா ஷாப்பிங் கடைங்கெல்லாம் இருக்கும், அங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம். அது வீட்டுக்கு வந்துடும், நான் போய் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும், அனுபவம் இருக்கும். அங்கேயும் பார்க் போலாம், ஹோட்டலுக்கு போலாம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யலாம். அங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், அதுவும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஜிஆர்பிசி மாதிரி ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி நீங்க வந்து அங்க உட்கார்ற மாதிரி, உங்க உருவம் வந்து உட்கார்ற மாதிரி, என்ன என் பிரீச்சிங் பிடிச்சா என்ன மாதிரி ஒரு உருவத்தை ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கலாம். இப்ப நான் பிடிக்கிற டாபிக் பிடிக்கலன்னா ஒரு கிளிக் பண்ணி என் டாபிக்கே மாத்தலாம். நீங்க பாஸ்டே பிடிக்கலன்னா கூட கிளிக் பண்ணி வேற பாஸ்டர் போடலாம், நீங்க சர்ச்சை கூட மாத்தலாம். யோசிச்சு பாருங்களேன், நீங்களா உருவாக்குற ஒரு உருகத்தை உலகத்தை நீங்க பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது என்ன ஆகும், இன்னும் பெரிய ஆபத்து தான். அநேக இந்த மாதிரி நவீன டெக்னாலஜி உலகத்துக்கும் பிசினஸுக்கும் எவ்வளவோ பிரயோஜனமா இருந்தாலும் சபைக்கு மாபெரும் ஆபத்து, பெரிய ஆபத்து. ஏன்னா சபைன்றது வெறும் பிரசங்கம் கேட்க வர இடம் மாத்திரம் இல்லை, அது ஒரு தேவனுடைய மக்களுடைய ஐக்கிய இடம். சரீர விதமா கூடி வரும்போது நடக்கிற ஆண்டவர் செயல்படுத்துகிற அவங்க இருதயங்களை ஒன்றிணைக்கிற ஆவியின் மூலமா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொருத்தரை செய்கிற காரியங்கள் வந்து ஒருபோதும் எந்த இதுலயும் செய்ய முடியாது. ஏன்னா நாம் தேவ சாயலா உருவாக்க பண்ணப்பட்ட மக்கள், தேவனோடு ஐக்கியத்தை அனுபவிக்கப்பட்ட பண்ணப்பட்ட மக்கள், தேவனுடைய சாயலா மத்த உருவாக்கப்பட்டவர்களோடு ஐக்கியத்துல வாழ படைக்கப்பட்டவர்கள். நம்ம போய் ஒரு அவதாரில் போய் எல்லாம் நம்ம ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட்லாம் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது, அந்த ஆசீர்வாதங்களாம் வரவே முடியாது. அது பயங்கரமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, சைக்கலாஜிக்கல் வாழ்க்கை பயங்கரமா பாதிக்கும், பயங்கரமான ஆபத்துகள் கொண்டு வரும். அதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதை. இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்கிற உலகத்தில் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய சைக்கலாஜிக்கல் பேலன்ஸை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம அதுல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, சரீர விதமா சபையில கூடி வருகிற பழக்கம். என்னதான் உலகம் மாறினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சபை கூடி வரும். எங்கே 2-3 பேர் ஜூம்ல வருகிறார்களோ அங்க நான் ஹோஸ்டா இருப்பேன்னு அவர் சொல்லல, சொன்னார் அப்படி இல்ல. எங்கே 2-3 பேர் சரீர விதமா கூடி வருகிறால அங்கத்தான் நான் இருப்பேன், அங்கத்தான் நான் இருப்பேன். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரீர விதமா நாம் கூடி வருவது ரொம்ப அவசியம். இன்னைக்கு கம்யூனியன் வாரம், நம்ம ரெகுலரா படிக்கிற மத்தேயுவை நம்ம நிறுத்திட்டு நம்ம கம்யூனியனுக்கு ஏற்றபடி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசிக்கு யார் என்ற பாடத்தை நம்ம படிச்சுட்டு வந்தோம், 8 பாடங்கிட்ட படிச்சிருக்கிறோம். அதையும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நம்ம பொதுவா பேசாத ஒரு காரியத்தை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். நம்முடைய கம்யூனியன் மெசேஜஸ் எல்லாம் பொதுவாக நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவை வலியுறுத்துகிறதா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கம்யூனியன் மெசேஜ் நமக்கும் மத்த விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி பேசுகிறதா இருக்க போறேன். இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கம்யூனியன்ல வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, மற்ற சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய உறவை நம்ம பார்க்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப ஊக்கம் பண்ணி ரொம்ப செய்ய வச்சது வந்து மத்தேயு 25 அவர் பார்த்த நியாய தீர்ப்பின் காட்சியில ஆண்டவர் வந்து எல்லா விஷயத்தை விட்டுட்டு எதை வலியுறுத்துறாரு? நீ ஒரு விசுவாசியா இல்லையா, நீ ஒரு ஆடா செம்மறி ஆடான்னு எதை வச்சு முடிவு பண்றாரு? நம்முடைய நித்திய எல்லைய எதை வச்சு முடிவு பண்றாரு? உனக்கும் மத்த சகோதரனுக்கு இருந்த உறவு இல்லைங்களா? இந்த சிறியவர்கிட்ட நீ எப்படி இருந்த, அதைத்தான் காட்டுது நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டியா. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னதான் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும், என்னதான் மெட்டாவர்ஸ் வந்து உண்மையான உலகத்தை உருவாக்குற மாதிரி பண்ணாலும், அது சர்ச் இல்ல. சர்ச்ன்றது ஜூம் அட்டன் பண்றது, சர்ச் அட்டன் பண்றது இல்லைங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரும்? பிரசங்கம் கேட்க பாட ஒண்டி வரல. சர்ச்சுடைய லைஃப் எதை பொறுத்து இருக்குன்னா, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அதான் சர்ச். சர்ச்னா என்ன? இட்ஸ் a fellowship, it's communion of the saints, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதுக்காகத்தான் இயேசு சபையை ஏற்படுத்தின. அது இல்லாத சபை வந்து சபையே கிடையாது. நம்ம வந்து அப்படி வச்சுக்கலாம், நம்ம சபை சபையே இல்லன்னு. அப்படி நம்ம கிட்ட அது இல்லன்னா, கிறிஸ்தவம் வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்ல, சபையுடைய உயிர் நாடிய உயிர் ஓட்டமே அங்க இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியம் தான். ஐக்கியம் கிறிஸ்து வந்து ஜூம்ல ஒரு சபையை ஏற்படுத்தணும் என்பதற்காக அவர் மறிக்கணும். ஜூம்ல எல்லாம் கூடுவாங்க, அவர் ஒரு சபையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒருவர் ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய உறவும் ஐக்கியமும் எந்த அளவுக்கு வளரணும், பரிசுத்தத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு இணைந்து திணைந்து வளரணும்னு ஒரு சித்தம் இருந்தாருன்னா, அதுக்கு ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? அதுக்கு எல்லை என்ன தெரியுமா? கிறிஸ்துவமே எல்லையாக வைத்தார். கிறிஸ்துவம் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ள எப்பேற்பட்ட நித்திய அன்பின் உறவு இருக்கோ, அந்த உறவை பிரதிபலிக்கும்படித்தான் அவர் அந்த சபையை ஏற்படுத்தினார். அதுக்காகத்தான் அவர் மரித்தார். ஏன் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் பண்ண ஒரு ஜபத்துக்கு ஒரு பதில் தான் சபை. அவர் என்ன பண்ணாரு ஜபம்? 17:21 பிதாவே, நாம் ஒருவராய் இருப்பது போல் நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், அதனால் நீர் என்னை அனுப்பினீர். அதை பார்க்கிறத உலகம், இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இந்த சபையில் இருக்கேன்னு பார்க்கிற உலகம், நீயாகவே நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர் என்றத அறிஞ்சு கொள்ளும். அதான் அங்க சபையுடைய காட்சி, இயேசு விரும்புற காட்சி. பிதாக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு இருக்கக்கூடிய திருத்துவ உறவை பிரதிபலிக்கணும் இந்த சபை ஐக்கியம். ஏன்னா அதே ஆவிக்குரிய உயிரை தான், அதே நித்திய ஜீவனை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது. உண்மையா இருந்தா நம்ம பிரதிபலிக்கணும். அதனால பாருங்களேன், ஆண்டவருக்கு சபை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம ரிஃபார்ம்டு டீச்சிங்லயே பிரதான டீச்சிங் என்ன தெரியுமா? எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இவ்வளவு இறையல், இவ்வளவு தியாலஜி, இவ்வளவு 1689 5 பாயிண்ட் கால்வின், அது எல்லாமே எப்படிப்பட்ட சப வாழ்க்கையை உங்களை வாழ வைக்குது? இவ்வளவு படிச்சுக்கிட்டோம், அவ்வளவு படிச்சுக்கிட்டோம், அதெல்லாம் ஓகே, எப்படிப்பட்ட சப வாழ்க்கை வாழ்றீங்க? அதுதான் அங்க முக்கியம். சபைதான் எல்லாம் பராமரிப்புல ஒரு பாடம் இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. ஏன் கவர்மெண்ட் எடுக்கிறாரு வைக்கிறாரு, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இது எல்லாமே சபையுடைய நன்மைக்காக பண்றாரு. அதனால யோசிக்க முடியுமா, இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் அரசாங்கத்துல இருக்குன்னா அது சபையுடைய நன்மைக்கு? யோசிக்க முடியுமா? அது அப்படித்தான் செய்யறாரு. ஏன்னா அவருடைய கண்ணும் கருத்தும் எல்லாமே இந்த உலகத்துக்கு மீட்பின் ஊற்றாக, மீட்பின் சேனலாக அவர் ஏற்படுத்தினது சபையை மட்டும்தான். சபையை விட ஆண்டவருக்கு முக்கியம் வேற இல்ல. நமக்கு அப்படி சபை தெரியுதா? அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறோமா? சேட்லி அந்த பார்வை நமக்கு இருக்கிறது இல்ல. அப்படி நமக்கு இல்லாம இருந்து சபையை உயர்வான எண்ணங்கள் சபையை பத்தி இல்லன்னா ஜாக்கிரதை. ஏன்னா உங்களுடைய நித்திய எல்லையே அதை பொறுத்து தான் இருக்க போகுது. இந்த சிறியவர் சபையில எப்படி நடத்தின, சபையை நீ எப்படி பார்த்த, அதை பொறுத்து தான் உங்களுடைய நித்திய நீ ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா, அந்த கனியை பார்த்து தான் அவர் முடிவு பண்ற. ஓகே, இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பத்தி நம்ம பேச போறோம். அஞ்சு தலைப்புல வேகமா அதை பார்ப்போம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் அடிப்படை என்ன, எதனால நம்ம ஒன்னா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும்? ரெண்டாவது, அதனோட தன்மை என்ன, எப்படிப்பட்ட ஐக்கியத்தை அவர் விரும்புறாரு? மூணாவது, அதனோட அடையாளம் என்ன? நாலாவது, அதுக்கு இருக்கிற ஆபத்து என்ன? நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன இல்லைங்களா? அது வேகமா பார்ப்போம். இது கம்யூனியன் கேட்டபடி எந்த எதன் அடிப்படையில இந்த ஐக்கியம் இருக்கு? இப்ப நீங்க அந்த சாப்டர் ஒன்னாவது சாப்டர் பேராகிராஃப் ஒன்னு படிங்களா.
இருப்பினும் அவர்கள் கிறிஸ்துவின் கிருபைகளினாலும் துன்பங்களிலும் மரணத்திலும் உயிர்த்தலிலும் மகிமையிலும் ஐக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். அதோடு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பால் இணைக்கப்பட்டிருப்பதால் ஏனையோரின் அனுபவங்களிலும் கிருபைகளிலும் பங்கு கொள்வதோடு ஆலைக்குரியதும் இந்த வாழ்வுக்கு உயர்வான காரியங்களில் பரஸ்பரம் நன்மை தரக்கூடிய பகிரங்கமானதும் தனிப்பட்டதுமான சேவைகளை செய்ய கடமைப்பட்டுள்ளார்கள்.
ஓகே, அந்த பேராகிராஃப் நீங்க வீட்டுல கூட படிக்கலாம். ஏங்க எந்த அடிப்படையில நம்ம ஐக்கியமா இருக்கணும்? ஏன் நம்ம எல்லாம் எல்லாரும் இந்தியன்ஸ்ன்றதுனாலயா, இல்ல பெங்களூர்ல இருக்கிறோன்றதுனாலயா, நம்ம எல்லாம் நாம் தமிழரா இருக்கிறதுனாலயா, எதுக்காக நமக்கு ஒரே ஐக்கியம், ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனாலயா, ஒரே சமுதாய நிலையில இருக்கிறதுனாலயா? இல்ல இல்ல, அதெல்லாம் கடந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியம் எதன் அடிப்படையில இருக்கு? அதன் அடிப்படை என்னன்னா, நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குரிய இணைப்பில் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல், ஒரு விசுவாசிக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய நித்திய இணைப்பின் அடிப்படையில தான் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ஐக்கியம் இருக்கணும். அதான் அந்த பகுதி சொல்லுது. எதன் அடிப்படையில நம்ம அந்த விசுவாசிக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிற. எப்படி ஆதாமுக்குள்ள நாம் இணைந்திருந்தோமோ அதனால அவருடைய சாபங்கள் தண்டனை சீர்கேடு நமக்கு வந்துச்சோ, அதே மாதிரி நாம் ரட்சிக்கப்படும் போது இயேசு மேல விசுவாசம் வைக்கும் போது விசுவாசத்தோடு இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். அந்த இணைப்பின் அடிப்படையில தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், அவர் மரித்தவர், அவர்னால நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஏன்னா இந்த ஆவிக்குரிய இணைப்பு ஏற்பட்டதுனால், விசுவாசத்தின் ஊடமாக இயேசுவோடு எனக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, ஒரு இணைப்பு ஏற்படுது. அந்த இணைப்பின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இயேசு வாழும் போது அவர் கூட நானும் வாழ்கிறேன், இயேசு மரிக்கும் போது அவர் கூட நானும் பாடுபட்டு மரித்தேன், இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணும் போது நானும் கல்லறையில் அடக்கப்பட்டேன், அவர் உயிரோடு எழும்போது நானும் எழுந்தேன். எப்படி? இந்த இணைப்பின் மூலமாகத்தான். இந்த இணைப்பின் மூலமாகத்தான் என்னுடைய இப்ப செய்யற பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவை மேல போட்டு அவருக்கு தண்டனையை கொடுத்தாரு. இந்த இணைப்பின் மூலமா தான் அவருடைய நீதிய என் மேல் சுமத்தி என்னை நீதிமானாக இந்த பார்க்கிறார். இந்த இணைப்பு ரொம்ப கிராண்ட் சப்ஜெக்ட். இதை நிறைய படிச்சிருக்கிறோம், வெப்சைட்ல பல பிரசங்கங்கள் இருக்கு, நீங்க கேட்கலாம். அந்த இணைப்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த இணைப்பை கொண்டாடுறது தான் கம்யூனியன். அந்த இணைப்பு முழு புதிய ஏற்பாடுலயும் 350 தடவை கிறிஸ்துக்குள் இன் கிரைஸ்ட் வர்றதெல்லாம் இந்த இணைப்பு பத்தி தான் பேசு. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழணும்னா கூட நம்ம சொந்த பலத்துல வாழ முடியாது, கிறிஸ்துக்குள்ள தான் வாழ முடியும், அவரோட இணைப்புல இருந்து தான் வாழ முடியும். அதனால தான் சாதனங்கள், ஜபம், வேதம் அதெல்லாம் இருந்தாதான் நம்ம வாழ முடியும் இல்லைங்களா? அவருக்குள்ள இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. என்ன நிலைத்திருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க, ஏன்னா அவருள்ள இல்ல இணைப்புனாலதான் ரட்சிக்கப்படுறோம், அவருள்ள இணைப்புனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றோம், பரிசுத்தமாகறோம். அந்த இணைப்பு அதை கொண்டாட வந்திருக்கும் போது அந்த இணைப்புல இருக்கக்கூடிய இன்னும் இன்றியமையாத ஒரு பாகம், எப்படி இயேசுக்குள்ள நாம் எல்லாரும் இணைந்து இருக்கிறோமோ, நாம் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இயேசுவோடு இணைந்த எல்லாருக்குள்ளயும் இணைந்திருக்கிறோம் பாருங்களேன். அதன் அடிப்படை தான் ஒரு விதத்துல வேதம் எப்படி சொல்லுதுன்னா, உண்மையாகவே நீ இயேசுவோடு இணைந்து இருக்கிறது உண்மையா இருந்தா, எல்லாரும் சொல்லிக்கலாம் நான் இயேசுவோடு இணைந்து இருக்கிறேன்னு, உண்மையா இருந்தா அது மற்ற சகோதரங்களோடு உன்னுடைய உறவு ஐக்கியம் எப்படி இருக்கு, அது அடிப்படையில தான் உன்னுடைய இணைப்பு உண்மையா இல்லையான்றது தெரியும். வேதம் அப்படித்தான். யோவான் வந்து அடிக்கடி உண்மையா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அடையாளம் சொல்லிட்டு வருவார். அதுல சொல்ற ஒரு அடையாளம் என்ன, நாம் அவரால் பிறந்திருந்தால் நாம் ஒருவர் ஒருவரிடத்தில் ஐக்கியம் இருக்கோன்ற இல்லைங்களா, நாம் ஒளியில் நடப்போன்ற. அது இல்லைன்னா நாம் பொய்யரா இருக்கிறோம், சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசுக்குள்ள உண்மையா காணாத தேவனோடு எனக்கு இணைப்பு இருக்குன்னு தெரிஞ்சு காணுகிற சகோதரனோட உறவு ஐக்கியம் உனக்கு இல்லைன்னா நீ ஏதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்றீங்களா. சகோதரர்களோடு இணைப்பு, இயேசுவோடு இருக்கிற இணைப்பு. அதனாலதான் கிறிஸ்து வந்து கடைசி இறுதி நியாய தீர்ப்புல எதை அடிப்படையா வைக்கிறாரு, எனக்கு தெரியும் நீ என்னோட இணைப்பா இருக்கிறன்றது இல்ல, என்னோட நீ இணைப்பா இருந்ததா உனக்கு சபையில இந்த சிறியவர்களுக்கு உங்ககிட்ட இருந்த உறவை நான் பாக்குறேன், அதை கனியா பார்க்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இயேசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு அடிப்படையில தான் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கு. ஐக்கியம் இருக்கு, அந்த இணைப்பு இருப்பதனால் நம்ம எல்லோருக்கும் பிரத்யேகமாக மிக தீவிரமான உண்மையான கடமை இருக்கு. ஒருத்தர் ஒருத்தரோட அறிஞ்சுக்கணும், ஒருத்தர் ஒருத்தரோட உறவோடு வாழணும், ஒருத்தர் ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும், அவங்களோட ஐக்கியத்தோடு வாழணும். இந்த உலகத்துல வேற யாரோட இல்லாத விதங்கள்ல ஐக்கியமோ அன்போ பச்சமோ சபை மக்கள் கிட்ட நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த இணைப்பு எதன் பொடியில மத்த யாருக்கும் இல்ல, நம்ம ஃபேமிலியில அவிசுவாசிங்க இருக்கலாம், ஏன் நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அவங்களோட வேலை இல்லாத இணைப்போம் பற்றும் சபை மக்களோடு இருக்கணும். ஏன் அந்த இணைப்பு வந்து இயேசுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இணைப்பின் அடிப்படையில அந்த ஐக்கியம் இருக்கு. கிறிஸ்து நம் தலைவரா இருக்கிறார், நம்ம தலை, நாம் எல்லாம் அவருடைய சரீரம்னு வேதம் சொல்லும் போது அந்த சரீரத்தில் இருக்கிற மற்ற அங்கங்களாக நம்மளை பார்க்கிறோம். நம்மள எதுவுமே பிரிக்க கூடாது, நம்ம வயசு வித்தியாசம் இருக்கலாம், பொருளாதார நிலைமை, நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க, அதை எதுவுமே இல்லை, எல்லாமே வித்தியாசம். நம்ம குணாதிசயம் வித்தியாசம் இருக்கலாம், அரசியல் பிடிக்கிறதும் பிடிக்காத வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நம்முடைய ஒன்றிணைக்கிற ஒரு காரியம் எது, இயேசுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பு, புதிய ஏற்பாடு. அதனாலதான் வேதம் முழுவதமாக எத்தனை கட்டளைகள் புதிய ஏற்பாடுல, ஏன் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏன் நான் இதெல்லாம் செய்யணும், ஒருவரோட அன்பு செய்யுங்கள், ஒருவரோட பாரத்தை சுமங்க, ஒருத்தர் ஒருத்தர மன்னிங்க, ஒருத்தர் ஒருத்தரோட மன உருக்கமா இருங்க, தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல் மற்றவங்களை மன்னிங்க, ஒருத்தர் ஒருத்தர் மேல அக்கறையா இருங்க, ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபிங்க. எது அடிப்படையிலங்க, ஏங்க நாங்க அப்படி இருக்கணும், ஏன்னா இயேசுக்கும் உனக்கும் இருக்கிற இணைப்பு இப்படி எல்லாம் வெளிப்படும். இது உன்னுடைய வேலை, கடமை. ஒன்னு கொரிந்தியர் 12:27 சொல்லப்படுது, நாம் இயேசு தலையாக இருக்கிறார். ஒரு சரீரத்தை உதாரணமாக எடுத்து தலை உடம்பு. 27 வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு சரீர, இயேசுடைய சரீரமா நாம் இருக்கிறோம், அந்த சரீரத்தில் அங்கங்களாக இருக்கிறோம். 6 வசனத்துல பார்த்தோம்னா, ஒரு அங்கம் பாடுபட்டுச்சுன்னா, நம்ம உடம்புல என் கை வலிக்குதுன்னு, ரைட் கை வலிக்குதுன்னா என் லெப்ட் கை எனக்கு என்னன்னு இருக்குமா, ஐயோ ஐயோன்னு எப்படி உதவிக்கு வரும், என் கண்ணு வருது, வாய் வருது, எல்லாமே உதவிக்கு வருது இல்லைங்களா. அப்படி ஒரு ஒரு ஐக்கியத்தை தான் பார்க்கிறார். ஒருத்தர் பாடுபட்டா மத்தவங்க சும்மா இருக்கலாமா, பாரம் இல்லாம இருக்கலாமா, ஜபம் இல்லாம இருக்கலாமா, அக்கறை இல்லாம அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது சீக்கு பிடிச்ச உடம்பு இல்லைங்களா. நம்ம உடம்புல இந்த கைக்கு ஒரு உணர்வா இல்ல அடிபட்டுச்சுன்னா இந்த சிக்னலே போலான்னு அர்த்தம், ஒருவேளை குஷ்டரோகம் ஆயிருக்கலாம் இல்லைங்களா, ஒரு குஷ்டரோக உடம்பா இருக்கலாம். அந்த மாதிரி சபை ஒன்று ஒன்று ஐக்கியம் இல்லாம இருந்தா சீக், உங்கள் அநேகர் வியாதி உள்ளவரும் பலவீனருமா இருக்கிறீங்கன்னு திட்டலையா, அப்படிப்பட்ட சபையா நம்ம இருக்கலாம். இந்த பார்வை நமக்கு இருக்கணும். ஆகவே ஒன்னு யோவான்லயும் யோவான் சொல்றாரு, பிதா விட்டு எங்ககிட்ட இருக்கிற ஐக்கியத்துக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவது வந்து வெறும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது மாத்திரம் இல்லை, தேவனோட ஐக்கியத்துல வாழ்றதுக்கு, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்துல வாழ்றதுக்கு, அதுதான் ஒரு முக்கியமான அடையாளம். இயேசுக்கும் நமக்கும் உண்மையான உறவு இருக்கிறது என்பது வரல. இந்த ஐக்கியம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழவே முடியாது, இந்த ஐக்கியம் இல்லாம வாழவே முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ரட்சிக்கப்பட்டுதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க போறது சர்ச்சுனா கூட என்னன்னு தெரியாது, சர்ச்சுக்கு போனோம்னு கூட தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், அப்படியே எங்கேயோ பிள்ளைய பெத்துட்டு ரோட்ல விட்டுட்ட மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டது, என்னன்னே தெரியாது. எங்கேயோ அலமோதிக்கிட்டு இருந்தானா ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. என்ன ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஒரு கிறிஸ்டியன் பாட்டு கூட தெரியாது. நான் சொல்லியிருக்கிறேன், சினிமா பாட்டுங்களை வச்சுக்கிட்டு அது கிறிஸ்டியன் வார்த்தைகளா போட்டு பாடிக்கிட்டு இருப்பேன், பாடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா பாட்டுங்க தெரியாது. சினிமா பாட்டுகளை பாடிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்டியன் இயேசு இயேசுன்னு வந்துடும் அந்த வார்த்தை சினிமா பாட்டு. அப்படி எல்லாம் இருந்த போது ஒரு மலையாள கூட்டம் அங்க கூடுவாங்க, எல்லாரும் வரலாங்க. ஒரு வார்த்தை எனக்கு மலையாளம் தெரியாது, அங்க போய் உக்காந்துக்கணும், நல்லா இருக்கும், ஆசையா இருக்கும், அங்க போய் உக்காந்துக்கணும். ஏன், அந்த இணைப்பு இருந்தா இயேசுடைய மக்களோடு இருக்கணும்னு ஆசை நிச்சயமா இருக்கும். அது இல்லாத கிறிஸ்தவன் கிடையவே கிடையாது. அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எதன் அடிப்படையில் இருக்கு, இயேசுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அந்யோன்யத்துல ஐக்கியத்துல இருக்கு. ஓகே, அதனோட தன்மை என்ன, அந்த ஐக்கியம் இது என்ன பேசுறீங்க? அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது, நாம் ஒருவரோடு அன்போடு இணைக்கப்பட்டதுனால் we have communion, we have sharing of each other gifts and graces. Sharing, பங்கு பங்கெடுப்பது. கோயனோனியான்ற ஒரு வார்த்தை கம்யூனியன் 38 தடவை புதிய ஏற்பாடுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு ஒரு பங்கெடுறது, ஒரு ஷேரிங், அதான் கம்யூன் செலக்ஷிப் பண்றது. கம்யூனியன்னாவே ஒரு ஷேர் பண்றது, ஷேர் பண்றது. ஏன்னா எனக்கு வரங்கள் இருக்கு, எனக்கு கிருபைகள் இருக்கு, எனக்கு வசதிகள் இருக்கு. அந்த வசதிகள் இன்னொருத்தரோடு, என்னுடைய கிருபைகள் என்னுடைய வரங்களை இன்னொருத்தரோடு ஷேர் பண்றது. அவங்க அவங்களுக்கு இருக்கிற வசதிகள் அவங்களுக்கு இருக்கிற கிருபைகள் என்னோடு ஷேர் பண்றது, ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. பாருங்களா, அதான் ஃபெலோஷிப்னா என்ன, கம்யூனியன் என்ன, யூனியன் இல்ல. இது ஒருத்தர் தான் எல்லாம் அவரு தான் எல்லாம் கொடுப்பாருன்னு இல்ல, இது கம்யூனியன். நான் என்னுடைய வரங்களை வைத்து, என்னுடைய வசதிகளை வைத்து அவருக்கு நான் ஊழியம் செய்வேன். அவர் தன்னுடைய வசதி, அவருடைய ஊழியம் எனக்கு தேவை, என்னுடைய ஊழியம் அவருக்கு தேவை. அதனாலதான் நாம் ஒன்றிணைத்து இருக்கிறோம். எந்த அளவுக்கு தேவைன்னா, ஒரு உடம்புக்கு ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் எப்படி தேவையோ, ஒரு உடம்புக்கு கண் எப்படி தேவையோ, கால் எப்படி தேவையோ, இந்த சொண்டு வர எனக்கு தேவையில்லைன்னு சொல்லாமா, இல்ல எல்லாமே தேவை எனக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரோடு சார்ந்து இருக்கிறோம். ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க ஐக்கியம்னா, ஒரு பங்கெடுப்புதல். ஒருத்தர் ஒருத்தரோடு நம்ம லிங்க் ஆயிருக்கிறோம், ரொம்ப தீவிரமான விதத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மேல சார்ந்து இருக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஊழியங்கள் நமக்கு தேவை, ஆசீர்வாதங்கள், ஒருத்தர் ஒருத்தருடைய வரங்கள் நமக்கு தேவை. அதை நம்ம உணர்றோமா சபையாக? அவ்வளோ பெரிய பவுல், அவ்வளோ பெரிய பவுல் அப்போஸ்தலன், அவருக்கு ஏதாவது தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரு ரோமர் 1, ரோமர் ஊர் எவ்வளவோ தூரம் இருக்கு. ரோமர் 1:11 என்ன சொல்றாரு, நான் உங்களை காண ரொம்ப ஆவலா இருக்கிறேன். ஏன் அந்த பிரசங்கம் பண்ணணும்னா, இல்ல உங்களுக்கு இருக்கிற வரங்கள்னால நான் ஆறுதல் அடைய, பலம் அடைய, ஊழியம் பெற எனக்கு இருக்கிற வரங்களை உங்களுக்கு கொடுக்கன்ற. அதான் கம்யூனியன், அதான் ஃபெலோஷிப். அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனே ஒரு மியூச்சுவல் ஃபேத், மியூச்சுவல் ஃபெலோஷிப். ஒருத்தர் ஒருத்தரோடு பகிர்ந்துக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரோடு பார்ட்டிசிபேட் பண்றது, ஒருத்தர் ஒருத்தரோடு இணைந்து ஐக்கியத்துல நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், உங்களுடைய உற்சாகம் எனக்கு தேவை, உங்களுடைய ஊழியம் எனக்கு தேவை, என்னுடைய ஊழியம் உங்களுக்கு தேவை. அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். Ephesians 4:15, சத்தியத்தை நாம் அன்பில் பேசி நாம் எல்லோரும் தலையாகிய கிறிஸ்துக்குள்ள வளரணும். எதுக்கு இந்த ஊழியம், நீங்க எதுக்கு எனக்கு ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யணும், எதுக்கு இந்த ஃபெலோஷிப்னா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கட்டி ஒருத்தர் ஒருத்தரோடு ஐக்கியத்துல வாழ்ந்து நம்ம எல்லோரும் கிறிஸ்து தலையாகி கிறிஸ்து மாதிரி வாழ்றதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யலன்னா நான் அப்படி வாழ முடியாது, அப்படி வளர முடியாது. பாருங்க எந்த மாதிரி நம்ம மாற்றி விட்டுருக்கிறார் ஆண்டவரு, உங்களை யாரையும் தள்ள முடியாது. நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் எனக்கு செய்யணும், நான் செய்ய வேண்டிய ஊழியம். நம்ம ஐக்கியத்தோடு வாழ்ந்தாதான் நம்ம ஒன்னா சேர்ந்து கிறிஸ்து தலையாகிய கிறிஸ்து மாதிரி நம்ம வளருவோமா. 16:15-16
அன்புடன் சத்தியத்தை கேட்கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக செய்தார்.
அப்புறம்
அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
தன் தன் அவயவங்கள், ஒரு அவயங்கள் தன் தன் வேலையை செய்யும் போது சரீரம் முழுவதுமாக வளரும். ஒவ்வொரு அங்கங்களும் தன்னுடைய வேலையை செய்யும் போது சபை முழுவதுமாக இயேசுவை பிரதிபலிக்கும்படி வளரும். பாருங்களேன், இப்படித்தான் சபைங்க, இதுதான் சர்ச். சர்ச் நான் என்ன ஒருத்தர் ஒருத்தருடைய ஊழியம், எனக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு, சின்ன வரமா இருக்கலாம், அதை நான் பயன்படுத்தும் போது அவருடைய ஊழியத்தை நாம் பெறும் போது ஒருத்தர் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம வளரும் போது எந்த அளவுக்கு அப்படி வளர்றோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவா பிரதிபலிக்கிறோமா, கிறிஸ்துவா பிரதிபலிக்கும் போது இந்த அழிஞ்சு போற உலகத்துக்கு இயேசுவ காட்சியாக காட்டுறோமா. நம்ம சபை பிரசங்கத்தின் மூலமா மட்டும் இல்ல, நம்ம சபை நடத்துற நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டுகிற மிகப்பெரிய காட்சி மெய்யாகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்ன்றத எப்படி பார்க்குமா இந்த உலகம், நம்ம இப்படி ஐக்கியத்துல வளரும் போது. அதுக்காகத்தான் சபையை ஏற்படுத்தி இருக்கிறேன். நம்ம ஐக்கியத்தை பார்க்கும் போது உலகம் தெரிஞ்சுக்கும் இயேசுவா தான் பெரிய சாட்சி. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் சாயலாக வளரும் போது, ஒருத்தர் ஒருத்தர் அந்யோன்ய மியூச்சுவல் ஊழியங்கள்ல வளரும் போது கிறிஸ்துவை நாம் பிரதிபலிப்போம். கேட்டு பாருங்க, அப்படி ஒரு சபையா நம்ம பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்ம லுங்கியோ நைக்கியோ போட்டுக்கிட்டு ஜூம்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ஒருத்தர் ஒருத்தர் ஊழியங்கள் எப்படி நடக்கும்? எப்படி இப்படி வளர்ந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிற மாதிரி மியூச்சுவல் ஊழியங்கள்ல நம்ம எப்படி வளருவோம், ஐக்கியத்துல எப்படி வளருவோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சாட்சி நம்மள காண்டி சாத்தா பிரிச்சுட்டானா, இந்த வர்ச்சுவல் உலகம் ஏதாவது உலக சபைய பிரிச்சுட்டானா, சபையே சாட்சியே செத்து போச்சு, இந்த உலகத்துக்கு மீட்பின் வழியே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதான் சாத்தானுடைய பெரிய இது. ஆவிக்குரிய விதத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் அன்பையும் நோக்கத்தையும் ஊழியத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கோம். அது ஒருத்தர் ஒருத்தரோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் ஒன்றாக வளர்ந்து இயேசுவை பிரதிபலிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போறது இல்ல, ஒரு யாரோ ஒருத்தர் நடத்துவாரு, நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறது இல்ல. அதுக்குதான் வர்ஷிப்புன்னு வைக்கல, வர்ஷிப் சர்வீஸ்ன்னு வைக்கிறோம். என்ன வர்ஷிப் சர்வீஸ்னா, வர்ஷிப்பு தான் அதுல இருக்கு. நம்ம எல்லோரும் வந்து தனிப்பட்ட விதத்துல கூட்டமா ஆண்டவர் ஏறெடுக்கிற ஆராதனையில கலந்துகிட்டு ஆராதனை ஏறெடுக்கிறோம். அதோடு முடியல, அந்த தேவனுடைய மக்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு சேவை செய்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். வர்ஷிப் சர்வீஸ்ன்னு அதுக்குதான் பேர். கிறிஸ்துவுடைய சபையுடைய உயிர் ஓட்டமே அந்த ஐக்கியத்துல தாங்க இருக்கு, அந்த ஐக்கியத்துல தான் இருக்கு. பெரிய உதாரணம் அதுக்கு வந்து முதல் நூற்றாண்டு சபை. பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பண்ணி ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர் நடுவில் 2:42 அவர்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் என்ன வார்த்தை அந்யோன்யத்திலையும் பாருங்க, அதான் ஃபெலோஷிப், அதான் கம்யூனியன். அந்யோன்யம் இல்ல, கம்யூனியன் இல்லன்னா அது சபையே இல்ல. நல்ல பிரசங்கம், நல்ல வார வாரம் போய் கேட்டு வரோம், அந்யோன்யம் இருக்கா, ஃபெலோஷிப் இருக்கா, கம்யூனியன் ஆஃப் தி சேன்ட்ஸ் இருக்கா, இல்லன்னா அது சபையே இல்லை. பாருங்க, அப்போஸ்தல உபதேசம் இருந்துச்சு, அதோடு எல்லாரும் வீட்டுக்கு போல. அந்யோன்யத்திலையும், அந்த அந்யோன்யத்துக்கு அடையாளமாக அப்பம் பிக்குதலையும் ஜபத்திலையும் தரித்திருந்தார்கள். 3000 பேர் யோசிச்சு பாருங்களேன். 44 வசனத்துல என்ன அந்த அந்யோன்யம் அந்த ஐக்கியம் எப்படி வளர்ந்து போச்சுன்னா, எல்லாமே பொதுவா வச்சுக்கிட்டாங்க. ஆவிக்குரிய அந்யோன்யம் மாத்திரம் இல்ல, சரீர விதமாகவும் அந்த என்ன 45 வசனத்துல போட்டிருக்கு, நம்ம இப்படி பண்ணுவோமா, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து அங்க இருக்கிற சபை குறைவுகளை தீர்த்தாங்களாம். அதனால யோசிக்க முடியுமா, தலையே சுத்து நமக்கு, சொத்துக்களை வித்து அங்க இருக்கிற சபை மக்களுடைய குறைகளை தீர்த்தாங்களாம். 3000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டாங்க. நேற்று யாருன்னு கூட தெரியாது அந்த ஆள், ஆனா இன்னைக்கு இயேசுவோடு இணைந்து ஒரு அந்யோன்ய விசுவாசியாக வந்துட்டார். நாங்க எல்லோரும் அப்போஸ்தலருடைய இணைப்புல வந்துட்டோம், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு வந்துட்டோம். இமீடியட்டா ஒரு அன்பின் பந்தம், ஐக்கியத்தின் பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டு எப்படி வந்துட்டாங்க, இப்ப ஏன்னா அந்த வந்த 3000 பேர் பல ஊர்ல சிதறக்கப்பட்ட ஊர்ல இருந்து வந்தாங்க எருசலேமுக்கு. இப்ப கிறிஸ்தவன் ஆனதுனால அவங்க ஊருக்கு போக முடியாது, வேலையும் போச்சு, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, சபையும் அவங்களை நீக்கும், அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால இங்க அப்போஸ்தல உபதேசத்திலேயே அந்யோன்யத்திலே வளரணும், எல்லாம் சபை கட்டப்படணும் என்பதற்காக தேவைகளை சந்திப்பதற்கு, சபை மக்கள் அந்த நேரத்துல தேவைகளை சந்திப்பது, சொத்துக்கிட்டெல்லாம் வித்து இல்லாதவர்களுக்கு கொடுத்த அந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் இருந்துச்சான். அதான் ஆரம்ப கால வெளிப்பாடு, ஐக்கியத்துக்கு வெளிப்பாடு. இந்த மாதிரி சபை தான் உலகத்தையே தலைகீழா மாட்டுச்சு. ஏன் அந்த 46வது வசனம் அவர்கள் ஜெப நாள்தோறும் ஜெப ஆலயத்தில் வீடு ஆராதனை பண்ணி வீடுதோறும் அப்பம் பித்து கொண்டிருந்தாங்க. சந்தோஷத்தோடு அப்பத்தை புசித்து தேவனை துதித்து எல்லா மக்களோடு தயவு பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார் இப்படிப்பட்ட சபைக்கு? அடுத்து என்ன வருது? அனுதினமும் சபையில சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. இப்படிப்பட்ட சபைக்கு பார்த்து ஏங்க உலகம் அறியாது, இயேசு மெய்யாகவே வந்தாருன்னு. இப்படிப்பட்ட சபைக்கு தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க ரெகுலரா சேர்க்கப்பட்டாங்க. டெய்லி வந்துகிட்டு இருந்தாங்களா மெம்பர்ஸ்? நமக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க. டெய்லி வந்துகிட்டு இருந்தாங்களா மெம்பர்ஸ்? சேர்க்கப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த சபை மெய்யாகவே இயேசு வந்தாருங்கன்றத தங்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்துச்சு. நம்ம அப்படிப்பட்ட சபையா? உண்மையான ஆராதனை, உண்மையான அந்யோன்யம், உண்மையான ஜெபம் அங்க இருந்துச்சு. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க நீ இந்த மாதிரி கூட்டத்துல சேர்ந்தோன்னு உலகம் பார்த்துச்சு. இது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், பாவிகளுக்காக மரித்தார் என்பதை இந்த சபை பிரசங்கம் மாத்திரம் இல்ல, இந்த சபையினுடைய அந்யோன்ய வாழ்க்கையும் நமக்கு எடுத்துக்காட்டு, ஒரு படமாக காட்டு. அதை பார்த்த உலகம் மறுக்க முடியல, சுவிசேஷத்தை நம்பி வந்துச்சு. இன்னைக்கு உலகம் நிராகரிக்கிறது என்ன? அந்த சபையில எல்லாம் மாயமாலக்காரங்க தான் இல்லைங்களா? எல்லா சபைகள் நாடகம் தான், டிராமா தான். எனக்கு என்ன கிடைக்கும்னு ஓடுறவங்க தான். எங்க உண்மையான சபை? அந்த சபை அன்னைக்கு இருந்துச்சு பாருங்களேன். அந்த சபை தான் உலகத்தையே மாத்துச்சு. வெறும் பாட்டு பாடி சோமனை கேட்கறது இல்லைங்க சபை. அந்யோன்யமாக ஒருத்தர் ஒருத்தரோடு இணைந்து பிணைந்து அவர்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திகளுக்காக நம்முடைய வரங்களை வசதிகளை பயன்படுத்தி அவங்களை வளர்க்கறது தான். அது வெளிப்படும். கிறிஸ்துவ தான் சரீரம்ன்றார். என்ன ஒரு அடையாளம் யோசிச்சு பாருங்க, சரீரம். ஒவ்வொரு சரீர அங்கங்களும் செயல்படும் போது தான் செய்ய வேண்டிய வேலைகள், ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு வரம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன். இப்ப உடம்புல யூஸ்லெஸ்ஸா ஏதாவது ஆர்கனை பண்ணி இருக்கிறாரா? கண்டு இல்ல. அதே மாதிரி யூஸ்லெஸ்ஸா சபையில யார் அங்கத்தையும் சேர்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரு ஆவி வரம் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். அந்த வரத்தை பயன்படுத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் சபையில செயல்படும் போது உலகத்துக்கு பிரகாசமாக இயேசு வெளிப்படுறாரா? இந்த சபையின் மூலமாக. அப்படித்தான் உலகத்துக்கு இயேசு சாட்சி கொடுக்கணும்னு சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் சபை தான் ஒரே சேனல் இந்த உலகத்துக்கு மீட்பின் கிருபையை கொடுக்கறதுக்கு. அந்த சபையின் மூலமா தான் இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் போகணும்னு வச்சிருக்கிறார். அது எப்பதான் நடக்கும்? வெறும் வார வாரம் வந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு ரெண்டு பாட்டை படிச்சு வீட்டுக்கு போறதுனால இல்ல. சபையுடைய ஒருத்தருடைய ஐக்கியம் அந்யோன்யம் எங்க இருக்கு? சபை ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய பணியை செய்யும் போதுதான் இயேசு பிரகாசமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுறாரு. ஓகே, இந்த ஐக்கியத்தின் அடிப்படை இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிற இணைப்பு. இந்த ஐக்கியத்தின் தன்மை என்னன்னு பாக்குறோம். இந்த ஐக்கியத்தின் அடையாளம் என்ன? இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? ரொம்ப அழகாக இந்த ஐக்கியத்தை வெளிப்பட வெளிப்பிரகாரமாக காட்டுகிறது தான் கம்யூனியன். கம்யூனியன், நம்ம கம்யூனியனுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதான் கம்யூனியன் தான் இந்த ஐக்கியத்துக்கு முதல் அடையாளம். அதனாலதான் முதல் நூற்றாண்டு சபை என்ன போட்டிருக்கு? நாள்தோறும் வீடுதோறும் அப்பம் பிச்சு. ஏன்னா அந்த உண்மையான ஐக்கியம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தீவிரமான ஐக்கியம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இயேசுகிட்ட மிக தெளிவாக மிக வெளிப்படும் விதத்துல இந்த ஐக்கியத்தை காட்டுகிறது கம்யூனியன் தான். இயேசுவோடு நம்ம எல்லாருக்கும் இணைப்பு இருக்கு. அவரோடு இணைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தரோடு இணைக்கிறது இருக்கு. அதனாலதான் ஒன்னா சேர்ந்து நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். ஒன்னா சேர்ந்து இயேசுடைய சிலுவை கீழே வந்து மன்னிக்கப்பட்ட பாவிகளாக, ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக, அவருடைய சரீரத்துல நம்ம எல்லாரும் அங்கங்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் முன்னமாக கம்யூனியனுக்கு, அது கம்யூனியனுக்கு சீரியஸா வரணும். எவ்வளவு பெரிய விஷயம் கம்யூனியன் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எனக்கு இருக்கு, எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு மாத்திரம் இல்ல, எனக்கும் மற்ற சகோதரிகளுக்கு எப்படி உறவு இருக்கு? யார் மேலயா கோவம் இருக்கா? யார் மேலயா கசப்பு இருக்கா? வருத்தம் இருக்கா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு கம்யூனியனுக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்க, அது தப்பு இல்லையா? அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பி வரணும். இங்க வந்து கம்யூனியன் எடுத்துக்கிட்டேன், அப்பத்தை எடுத்துக்கிட்டேன், திராட்சை ரசத்தை எடுத்துட்டேன், குடிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சபையில யாருக்கிட்டயும் எனக்கு ஐக்கியம் இல்லைன்னா அது எவ்வளவு தப்பு? எவ்வளவு தப்பு இல்லைங்களா? போது அதுதான் திட்டுறாரு அந்த சபைய. இந்த கம்யூனியன் பகுதியை ஒண்டி நம்ம படிப்போம். அந்த 17வது அதிகாரம் முன்னாடி பின்னாடி பாக்குறது இல்ல. முன்னாடி எதுக்கு தெரியுமா திட்டுறாரு? நீங்க எடுக்கிறது கம்யூனியனே இல்லன்றாரு. பாருங்களா 18வது வசனம் என்ன சொல்றாரு, படிங்களா? நீங்கள் கூடி வரும்போது உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு. என்ன கம்யூனியன்? பிரிவினைகள் இருக்கு. 20வது வசனத்துல நீங்க ஒன்றா கூடி வரும்போது ஆண்டவருடைய ராப்போஜனத்துக்காக நீங்க கூடி வரலன்ற. இட்ஸ் நாட் தி லார்ட்ஸ் சப்பர். ஏன்னா நீங்க கூடி வரும்போது அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து வந்து போயிடுறோம். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் ஒரு சாப்பாடுன்னு வச்சிருந்தாங்க, ஃபெலோஷிப் மீல். சில பேர் நல்லா பிரியாணி எல்லாம் கட்டிட்டு வந்து ஐயோ அவங்க வரும்போது காலியா இருப்போதுன்னு சாப்பிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுருவாங்க. அப்ப வரவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடே இருக்காது, கொண்டு வர்றதுக்கும் ஒண்ணு இருக்காது. இதுதான் கம்யூனியனா? இதான் அவங்களுடைய ஃபெலோஷிப்பா? திட்டுறாரு நீங்க அப்படி இப்ப கம்யூனியனே எடுக்காம இருக்கலான்ற. உங்களுக்கு வீடுங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு கத்துறாங்க பாருங்களேன். உங்களுக்கு வீடுங்க இல்ல, இல்லாத உங்களை அவமானப்படுத்துறதுக்கா சபைக்கு வர்றீங்க? உங்களுக்கு புகழ் வேணா அப்படின்னு சொல்லிதான் 23வது வசனத்துல கர்த்தர் எனக்கு ஒப்புவித்தது. அவர் எப்படி செஞ்சாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளில அவர் அதை செஞ்சாரு. அதனால அவர் நினைவு கூறும்படி செய்யணும். 27வது வசனத்துல அப்படி இருக்கிறதுனால இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான். நீ தப்பா எடுத்த இந்த ஐக்கியம் என்னன்னு தெரியாம ஒன்னும் தெரியாமனா இந்த அப்பத்தை குறித்து திராட்சை ரசத்துக்கு குற்றம் உள்ளவனா இருப்பான். நீ எப்படி எடுக்கணும்? 28வது வசனத்துல தன்னைத்தானே ஒருவன் சோதித்து பார்த்து இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ண கடவான். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் தன்மேல் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். பாருங்களேன், ஏன் அவன் சரீரத்தை நிதானித்து அறியாததினால். இது என்ன என்ன இது கம்யூனியன்னா? இயேசுக்கும் எனக்கும் இருக்கிற இணைப்பு அவருடைய சரீரத்தை நினைச்சு பாக்குறோம். அதோடு இல்ல அவருடைய சபை அவருடைய சரீரமாச்சே. சபையில இருக்க ஒரு சங்கத்துல இருக்கக்கூடிய உறவுகள் எனக்கு இருக்கா, அந்த ஐக்கியத்தை நான் வளர்த்துக்கிறேன், ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறேன், அதெல்லாம் ஒன்னா இல்ல. சரீரத்தை நிதானித்து நீ அறியறது இல்ல, ஆனா கம்யூனியன் வண்டி எடுத்துட்டு போயிடுறேன். ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் என்ற. அப்படி கம்யூனியன் எடுக்கக்கூடாது, தண்டிப்பார். சரியான விதத்துல நாம் கம்யூனியன் எடுக்க வந்தோம்னா அந்த கம்யூனியன் நேரத்துல இயேசு வந்து அவர்களோடு நமக்கு உறவு அதிகம் பண்ற கிருபை மாத்திரம் இல்ல, ஒருத்தர் ஒருத்தரோடு உறவையும் ஜாஸ்தி அதிகப்படுத்துற. நம்ம கிருபையை கொடுத்து ஒவ்வொருத்தர் இதயத்தையும் ஒன்றிணைத்து ஒருத்தர் ஒருத்தர் மேல அன்பு அதிகம் பண்ணி ஐக்கியத்தை அனல் மூட்டி அவர் செய்யறது கம்யூனியன். 3 வாரம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிடுறது, கம்யூனியன் வாரத்துல வந்து டக்குன்னு வந்துடுறது. நம்ம அப்படி செய்யறோமா? எங்க இருக்க போகுது அந்த கம்யூனியன்? கம்யூனியன் வர்ச்சுவல் கம்யூனியன் இப்பெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் எங்க இருக்க போகுது? இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவர் எங்க செய்ய முடியும்? நம்ம அதனாலதான் எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா? அது ஒரு நல்ல காரணம் யோசிச்சு பாருங்க. யாருமே தெரியாது, என்னன்னே தெரியாது, சபைக்கு போறாங்களா தெரியாது, எல்லாருக்கும் ஓபன் கம்யூனியன். ஆண்டவர் திட்டலாங்க, உங்களுக்கு என்ன ஐக்கியம் இருக்கு, சபையை நிதானித்து அறிந்திருக்கிறாயா, என்ன ஐக்கியம் என்ன தெரியும் உனக்கு, திடீர்னு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வேற சபையில சுவிசேஷ சபையில இருக்கிறேங்க, இந்த வாரம் ஒண்டி வந்திருக்கேன், ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா, தாராளமா கொடுக்கறோம். அந்த சபையில நீ ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்ல, அந்த சபையில இருந்து உன்னை தூக்கல, நீ நல்லா ஒழுங்கா ஒரு மெம்பரா இருந்திருக்கிற, அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து ஒரு சுவிசேஷ நல்ல சபையா இருந்த, ரோமன் கத்தோலிக் சபையில வாங்கிட்டு வந்தா நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? நல்ல சுவிசேஷ சபையத்த தாராளமா கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆனா யாரு என்னன்னே தெரியாம நம்ம கம்யூனியன், இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் கம்யூனியன். அதுக்குத்தான் நம்ம வைக்கிறது. ஏன் சபையை நிதானித்து அறிகிறவர்களா இருக்கணும். பாருங்களேன், இது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? சாட்டர்டே ரொம்ப லேட்டா தூக்கிட்டேன், இதனால ரொம்ப டயர்டு. இன்னைக்கு யாரு அவ்வளவு தூரம் எல்லாம் போறது, டக்குன்னு ஜூம் ஆன் பண்ண உட்காந்துரு. சபைக்கு வந்தீங்களா பாஸ்டர் கேட்டா, ஆமாங்க பாஸ்டர், நான் ஜூம்ல இருந்தேன். அப்படி என்ன உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உண்மையாவே மனம் திரும்பணும். அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. சபையோ அவருடைய ஐக்கியத்தையும் நிதானித்து அறியாதுனால அதை அவமானப்படுத்துறீங்க. நமக்கு ரொம்ப அவசியங்க. நம்ம வீடை விட்டு வாரத்துல ஒரு நாள் வருது, சில பேர் அதுக்கு தான் வர்றீங்க, வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு நாள் நல்லா ரெடி ஆயிட்டு நேரம் எடுத்து நம்ம டிசிப்ளின்ட எந்திரிச்சு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் இந்த இடத்த நிரப்பி இந்த இடத்துல போய் தேவனுடைய மக்களோடு உக்காந்து அவரோடு வசனத்தை கேட்டு ஜெபித்து கம்யூனியன் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த மக்களுக்கு மத்தியில தான் அவருடைய சபையை ஐக்கியத்தை அனல் மூட்டி வளர்த்து அந்த சபையை மேல கொண்டு கிறிஸ்துவின் சாயலாக கொண்டு வர. இல்லைன்னா அது சபையே கிடையாது, சபையினுடைய நோக்கமே இல்லை. அப்படி சாட்சியாவே நம்ம இருக்க முடியாது. பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆகவே சபையினுடைய ஐக்கியத்தின் அடிப்படை என்ன? இயேசுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பு. சபையில் அதனோட தன்மை என்ன? ஷேரிங், பகிர்ந்து கொள்றதுதான். எனக்கு இருக்கிற வரங்களை, எனக்கு இருக்கிற வசதிகளை இன்னொருத்தர், அவருக்கு இருக்கிற வரத்தை நான் பகிர்ந்து கொள்றதுதான். அதுக்கு அடையாளம் என்ன? லார்ட் சப்பர். அதுக்கு இருக்கிற ஆபத்து என்ன? அதுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன? இந்த ஃபெலோஷிப்பை கெடுக்கும்படிக்கு வருகிற ஆபத்து என்ன? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இதுக்கு வருகிற ஆபத்து பாவம். பாவத்துல தொடர்ந்து இருக்கிற விசுவாசி அம்மெம்பர், ஒழுங்கீனத்துல கீழ்படியாம இருக்கிற மெம்பர்ஸ் தான் இதுக்கு வருகிற பெரிய ஆபத்து. பாவம், பாவம் இந்த ஐக்கியத்தை கெடுத்துரும். பாவம் இந்த ஐக்கியத்தை, இந்த ஆண்டவருடைய ஆவியின் பணியை கெடுத்து, ஆவியானவரை துக்கப்படுத்தி, இந்த ஐக்கியம் இயேசுவை வெளிப்படுத்துற பதிலு இந்த பிரிவினைகளும் சண்டைகளும் கசப்பும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற இயேசு சபையுடைய சாட்சியை கெடுத்து விட்டுரும். இந்த உலகத்துக்கு சபை, உலகத்துக்கு மீட்பின் ஆசீர்வாதத்தை கிருபையை வெளிப்படுத்துகிற சபை பிசாச வெளிப்படுத்துகிற கல்லர் கோவைகளாக மாறிடும். பாவம் தான் செஞ்சிடும். நம்முடைய ஐக்கியத்துல, இந்த பரிசுத்த ஐக்கியத்துல அழிக்கக்கூடிய பாவ குணங்களை கொண்டு வந்துடும் பாவம். கடந்த வாரம் நான் ஒரு பாவத்தை பத்தி பேசினேன். எல்லா பாவமும் ஓகேங்க பாஸ்டர், ஆனா இந்த ஒரு பாவத்தை விட்டுருங்க. என்னுடைய செல்ல பாவம், எஞ்சிய பாவம். தாவீது சொல்லலையா, அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து, எப்படிப்பா மன உண்மையா இருந்த, என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். கம்யூனியனுக்கு வரீங்க, உங்களை நீங்க ஆராய்ந்து தானே வரணும். ஏன் உங்களுடைய துர்குணம், உங்களுக்குன்னு ஒரு துர்குணம் இருக்கே, அந்த பாவத்தை பத்தி யோசிச்சு அதை நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்களா? அது கொன்னலன்னா அது உங்களை கொண்டுகிட்டு இருக்கே. உங்களை கொள்றது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தினாலதான் நீங்க சபையினுடைய ஐக்கியத்திலேயே சேர முடியறது இல்ல இல்லைங்களா. சபையுடைய ஆண்டவர் உங்க மூலமா உங்களுக்கு வரத்தை கொடுத்து, ஆவியானவர் மூலமா உங்க மூலமா ஒரு பணியை செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்ல பாவம் அது செய்ய விடாம ஐக்கியத்தையே கெடுத்துருது. ஒரு ஆக்கான எப்படி இஸ்ரவேலையே கெடுக்க முடியும்? சபையை மூலமா தான், சபையை உச்சகட்டத்துல வச்சு இயேசுவ பிரகாசமா இந்த உலகத்துக்கு காட்டணும்னு வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலைக்கு சபையில உங்களை ரட்சித்து கூட்டு வந்தா, உங்களுடைய செல்ல பாவத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்டம் போட்டுக்கிறது மாத்திரம் இல்ல, இங்க வந்து கம்யூனியன் எடுக்க வரீங்க, சும்மா இருப்பாரா அவரு? இந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் நான் உலகத்துக்கே மீட்பு கொடுக்க போறேன். இந்த சபையை பார்த்து தான் உலகமே தெரிஞ்சுக்க போது என் குமாரன் வந்தாருன்னு. சித்தா குமாரன் பரிசுத்தா இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் இதன் மூலமா வெளிப்படுத்த போறேன்னா, நான் என்ன பண்றேன்? இங்க உட்காந்துக்கிட்டு என் எல்லா பாவத்தை விட்டுறேன். இந்த பாவத்தை என் துர்குணம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு வித்தியாசம். உங்களுக்கு வேற இருக்கலாம், எனக்கு வேற இருக்கலாம், நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய இது, ஆனா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இது ஒண்ணு பாஸ்டர், முடியாது பாஸ்டர். அதை என்ன பண்றீங்க? அதை ஆராய்ந்து உங்களை பாக்குறீங்களா? தன்னைத்தானே சோதித்தறியும். நம்ம வாழ்க்கையிலேயே அந்த துர்குணத்தை, அது துர்குணம்னு வருது பாருங்களா, இன்னுக்குட்டி. ஏன்னா அது குணமா மாறி போச்சு. சொல்லி செஞ்சு செஞ்சு என்ன சாக்கு சொல்லிக்கிறோம், சாக்கு எல்லாத்தையும் மேற்கொள்ற. இது ஒண்ணு முடியாதுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவர், வாரம் வாரம் மன்னிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருப்பேன், அவர் மன்னிச்சுட்டே இருப்பார். அவர் மன்னிக்கிறவர். எவ்வளவு பேர் செய்யறாங்க, நான் செய்யறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 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 அது துர்குணமாவே மாறி போச்சு. அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டு கம்யூனியன்ல வந்தா என்ன ஆபத்து, என்ன பயங்கரம்! அதை வச்சுதான் சாத்தா அவங்களுக்கு உங்க மேல முச்சு மேல முச்சு கையில போட்டு 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 சுத்தி ஆட்டி படைக்கிறான். அவங்கள சத்தியத்தை கேட்க விடுறது இல்ல, வளர விடுறது இல்ல, காட்டி அதை பிடிச்சிட்டு தான் அவங்களை நரகத்துக்கு எடுத்துட்டு போக போறான். அந்த துர்கணத்தை வெட்டலாம். நானுங்க அதை யோசிச்சு வந்துருக்கிறீங்களா? ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுருவேன், இது ரொம்ப கஷ்டம், என்னையே குத்துற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டம். தாவீது என்ன சொல்றாரு? உமக்கு முன்பதாக நான் மன உண்மையா. கம்யூனியன்ல நீங்க மன உண்மையா ஆண்டவர் முன்னாடி வரீங்களா? வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? உங்க துர்கணத்தை விட்டு உங்களை விலக்கி காத்துக்கணும். இல்லன்னா மன உண்மை எல்லாம் இல்ல, டிராமா போட்டுட்டு தான் வருது. அது ரொம்ப ஆபத்து. ஐக்கியத்துக்குள்ள தேவையில்லாத அசுத்தத்தை சேர்க்கறீங்க, அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். எவ்வளவு பெரிய பணிக்கு சபையில உங்களை சேர்த்திருக்கிறார். இதன் மூலமா தான் உலகத்துக்கே மீட்பின் கிருபைய சேனலாக நிறுத்தி சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சபையில விளையாடுறவங்களுக்கு என்ன செய்யறாருன்னு ஒரு சாம்பிள காட்டுல முதல் நூற்றாண்டு சபையில என்ன பண்ணிட்டாங்க அவங்க? பாவம் நம்ம செய்யறதுக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்குது. ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாரு? இந்த சபையின் மூலமா தான் உலகத்துக்கு மீட்பு நான் ஏற்படுத்தி இருக்க, அந்த இடத்துலயா வந்து வேற எங்கன்னா போய் போய் சொல்லலாம். இந்த இடத்துல போய் பாவத்தை நுழைக்க பாக்குறியேன்னு சொல்லி வெட்டன அங்கே ஹஸ்பண்ட் செத்தாரு, கொஞ்ச நேரத்துல வைஃப் வருது, வைஃபும் செத்துருச்சு. என்ன காட்டுறாரு அதுல? ரொம்ப ஆபத்து, இந்த இடத்துல அது இருக்க கூடாது. என் துர்குணத்தை விட்டு என்னை விளக்கி உமக்கு உண்பதாக மன உண்மையான கம்யூனியனுக்கு வரணுமே. நீங்க உங்க பாவத்தை கொள்றீங்களா? கொள்றீங்களா? ஆண்டவன் காத்து கொள்றது எப்படி? ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அதனாலதான் வேத வசனம், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை என் இதயத்தில் பதித்து வைத்து. நம்ம வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தூக்கிட்டு வந்துடுறது, மத்த நேரம்லாம் டஸ்ட் அடிக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வேத இன்டேக் இல்லைன்னா நம்ம துர்குணத்துல இருந்து தப்ப முடியாது. நம்ம செஞ்சு நம்ம டிஃபால்ட்டா அதை தான் செய்வோம். அந்த அதை காத்து கொள்றது வேத வசனத்தையும் ஜபத்திலையும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன காப்பாற்ற ஆண்டவர். இயேசு சொல்லலையா, உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால், நரகத்தை பத்தி உனக்கு பயம் இருந்தா நீ கண் இடர்ல உண்டாக்கினா என்ன பண்ணும்? அதை பிடுங்கி போடு. ஏன்னா ஒரு கண்ணா வாழ்றது எவ்வளவோ பெட்டர் இந்த உலகத்துல, அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு நரகத்துல முழு உடம்போடு போறது. ஏன்னா இதுதான் உன்ன இழுத்துட்டு போப்பாரு. இந்த கண், இந்த துர்குணம், இந்த ரைட் ஐ என்னால விடவே முடியாதுன்னு புடிச்சிட்டு இருக்கியா, இதுதான் உன நரகத்துக்கு கூட்டு போப்பாரு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, வெட்டி போடு. ராடிக்கல் புரட்சிகரமா அதை டீல் பண்ணலன்னா முடியாது. இந்த அது வந்து இந்த ஐக்கியத்தை கெடுத்துரும். நான் சொன்ன மாதிரி எங்கேயோ சத்த எலி வாசனை அடிக்குது. குடும்ப ஜபம் ஒழுங்கில்ல, இவர் ஐக்கியம் ஒழுங்கில்ல, இது என்ன என்ன ப்ராப்ளம்? சபையில ஒரு ஊழியம் ஒழுங்கில்ல, என்ன ப்ராப்ளம்? துர்குணம், துர்குணத்தை கொள்ளணும். அதனாலதான் முதல்ல சபையை ஏற்படுத்தி என் சபையை நான் கட்டுவேன். பிறகு இயேசு அடுத்ததாக என்ன சொன்னாரு? அடுத்த கட்டளையே என்ன சொன்னாரு தெரியுமா? 16 சொல்லி 18 ஒருவனை பாவம் செய்யறத பார்த்தா நீ ஒருத்தன் போய் அவனுக்கு சொல்லு. ஏன் உடனே சொல்லணும் பாவம்? ஏன்னா அந்த சபையே அழிக்கக்கூடியது பாவம் தான், அந்த ஐக்கியத்தையே அழிக்கக்கூடியது பாவம் தான். பேரளவுக்கு பிரசங்கத்தை கேட்டு போயிடலாம், ஆனா நம்முடைய ஊழியத்தை ஆவியானவர் நமக்குள்ள வேலை செஞ்சு ஆர்வமா சபையில ஊழியம் செய்ய முடியாம நம்ம தடை, நம்முடைய செல்ல துர்குணம் தான். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஒருத்தர் போய் சொல்லு, ரெண்டு பேர் போய் சொல்லு, மூணு பேர் சொல்லலன்னா அவங்க சபையில இருந்து தூக்கி போடு. ஏன் தூக்கி போடணும்? ஏன்னா அப்படிப்பட்டவங்க சபையில இருந்து அந்த ஐக்கியமே கெட்டுடும்பா. ஆவியானுடைய செயலே, ஒன்றிணைக்கிற செயல், இயேசுவ சாட்சியா உலகத்துக்கு சொல்ற செயலே கெடுத்துரும் ஒருத்தர்னால. தூக்கி வெளியே போடுன்றாரு. ஒரு ஆக்கான் அப்படி கெடுத்துருவாரு. அதனாலதான் 1 Corinthians 11 என்ன சொல்றாரு? ஒருவன் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணும்போது கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான். தொடர்ந்து அந்த துர்குணம் வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு அதை மனம் திரும்பாம அதை கொல்லாம நீ வந்து வந்து கம்யூனிட்டி எடுத்துட்டு போய் இந்த ஐக்கியத்திலையும் பிரிஞ்சிருந்து இடம் கொடுக்காம தடையா இருந்தீன்னா என்ன பயங்கரமான பாவம்? யோசிச்சு பாருங்க. எல்லா பாவத்துல துர்குணத்துல எல்லா குற்றத்துல இருந்து நம்மளை நீக்கக்கூடியது இயேசுடைய ரத்தமோ சரீரம் தான். இந்த பாவம் என்ன சொல்றாரு? அவருடைய சரீரத்தை குறித்து ரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாயிருக்கும். அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு எங்க இருக்கு ரத்தம்? அவர் ரத்தத்தை குறித்தே குற்றமா. எல்லா குற்றத்திலயும் நம்மளை நீக்கக்கூடியது அவர் ரத்தம். உங்களுக்கு தெரியல அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு பெரிய பாவம். கம்யூனியன்ல அவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்யணும். அதனால தன்னைத்தானே ஒரு மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானல் பண்ண கடவான். ஏன் அது இது நிமித்தம் இதை செய்யாததுனால உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளரும் அநேகர் ஆண்டவர் தாவே அடிச்சிருவார். வெளிப்படுத்த வேண்டிய இந்த ஐக்கியத்துல போய் இந்த ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய பாவத்தையும் பயங்கரத்தையும் நீ சேர்க்க வரியே, தடையா வரியே. இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறியோ? இயேசு எதற்காக செத்தாரோ, எதற்காக இந்த உலகத்தை தன்னை வெளிப்படுத்தணும் நினைச்சாரோ, அந்த பெரிய பிளானையே கெடுக்கிற உன்னுடைய பாவத்துல நீ உன்னை ரட்சித்து உன்னை காப்பாத்தி இங்க கூட்டு வந்து சேர்த்து எதுக்கு சேர்த்தாரு? பாவம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்து துர்குணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா சும்மாவே இருக்க மாட்டாரா? அந்த பாடல்ல அந்த 10:22 சொல்றாரு, நாம் கர்த்தருடைய பந்தியிலையும் பிசாசுகளுடைய பந்தியிலையும் ஒரே நேரத்துல பானம் பண்ணலாமா? நாம் கர்த்தர் எரிச்சல் மூட்டலாமா? கோபப்படுத்துறீங்களா? பொறுமையை சோதிச்சு பாக்குறீங்களா? அவரிலும் நாம் பலவான்கள் அல்லவே? அவரோட பெரியவனா அவர் என்ன செய்வாருன்னு எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. ஆகவே சபையோட இயேசுக்கு ரொம்ப முக்கியம் வேற இல்லைங்க. அந்த சபையின் மூலமா தான் மீட்பின் கிருபைய அவர் வெளிப்படுத்தணும் இருக்கிறார். அந்த சபை வழிய போற உலகத்துக்கு பாதிப்பு இந்த சபை எப்படி ஏற்படுத்த முடியும்? பிரசங்கத்தினால ஏற்படுத்த முடியாது, ரொம்ப பிரசங்கம் முடியாது. நம்ம மியூசிக்க போட்டு நல்லா அதை போட்டு இதை போட்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. பரிசுத்தினால்தான் ஏற்படுத்த முடியும். இந்த சபை எந்த அளவுக்கு பரிசுத்தில இருக்கோ, ஒவ்வொரு மெம்பரும் பரிசுத்தில வளர்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐக்கியமோ ஐக்கியத்துல பங்கு பெறுறதோ தெரியும். அப்பதான் இயேசு பிரகாசமாக சாட்சியாக இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய முடியும். பரிசுத்தம், பரிசுத்தம் இந்த கெட்டு போற பாவம் நிறைந்த உலகத்துக்கு. அதனாலதான் 5வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவங்கள கொல்லே போட்டார் ஆண்டவர். சபையுடைய வல்லமை, சபையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பரிசுத்தத்துலதான் வெளிப்படும், பரிசுத்தத்துலதான் வெளிப்படும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. நம்ம ரொம்ப பொறுமையா இருந்திருக்கிறோம், பாவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒழுங்கினெல்லாம் வச்சுக்கிட்டு. நம்ம சபையில ஒரு எழுப்புதல் வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், பரிசுத்தாவியா அனலா கொட்டப்படணும்னா பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அது ஒண்ணுதான், பாவத்தை சீரியஸா எடுத்துக்கணும், ஒழுங்கினத்தை சீரியஸா எடுத்துக்கணும், ஒழுங்கினமா இருக்கிற மெம்பர்ஸை சஸ்பெண்ட் தான் பண்ணணும். என்னங்க பேசுறீங்க, ஒழுங்கி இல்லாதவங்களை சபையில இருந்து தூக்கத்தான் செய்யணும். அவர் சொல்லி இருக்கிறாரே எடுங்கன்னு. அதெல்லாம் செஞ்சோம்னா அப்பதான் அந்த அதிகாரத்துல சொல்றாரு, அங்கே நான் இருப்பேன்ற. ரெண்டு மூணு பேர் கூடும் போது அங்கே நான் இருப்பேன். ஏன் ஆண்டவர் பிரசன்னம் அவ்வளவு நமக்கு மத்தியில இல்ல? ரொம்ப பொறுமை நமக்கு. ஒருத்தர் பொறுத்துக்கிறது, ஒருத்தர் ஒழுங்கினத்தை பொறுத்துக்கிறது, பாவத்தை பொறுத்துக்கிறது, ஒரு பெரிய எழுப்புதல். பாஸ்டர் ஆல்ரெடி மக்கள் வர்றது இல்ல, இல்ல இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்கன்னா இன்னும் வர்றவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லங்க, அப்படி இல்ல, மாயமானக்காரங்க தான் போயிருவாங்க நாடகம் போடணும்னு. ஏன்னா உண்மையான தேவனுடைய மக்கள் இங்கத்தான் நான் இருக்கணும், இங்கதான் என்ன ஒழுங்கா இந்த சபை வைக்கும், இங்கதான் நாங்க பாவத்தை கண்டிக்கிற இடத்துலதான் இருக்கணும் விரும்புவாங்க. உண்மையான தேவனுடைய மக்கள் வருவாங்க. சபைய கூட்டமெல்லாம் அங்கெல்லாம் ஆளுங்களை நிரப்பணும்னு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பாவத்தை சீரியஸா எடுத்துக்கணும். சீரியஸா எடுத்துக்கிற சபையா இருந்தா அது நடக்குங்க. ஓகே, கடைசியாக நம்முடைய கடமை என்ன? பயன்பாடோடு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஐக்கியத்தினுடைய அடிப்படை என்னன்னு பாக்குறோம், இந்த ஐக்கியத்தினுடைய தன்மை, இதுக்கு இருக்கிற அடையாளம், இதுக்கு வர ஆபத்து என்னன்னு பாக்குறோம், கடைசியாக இதனுடைய பொறுப்பு என்ன, நம்முடைய பொறுப்பு என்னங்க? ஒரே வார்த்தையில 2 கொரிந்தியர் 8:4 அவர் என்ன சொல்றாரு? பக்தி உள்ள உதாரணத்தோடு ஒருவர் ஒருவரை சேவிங்க. அதான் ஐக்கியம். என் பொறுப்பு என்ன? பக்தி உள்ள உதாரணத்தோடு ஒருத்தர் ஒருத்தரை சேவிக்கும், சேவிக்கும். வரோம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறவங்களா நான் இருக்கக்கூடாது, அப்படி வந்து போட்டுட்டு கம்யூனியன் எடுத்துட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன சேவை நான் செய்ய முடியும்னு யோசிச்சு அதன் மூலமா செய்ய பார்க்கணும். அதான் ஃபெலோஷிப் இல்லைங்களா? அதான் ஒருத்தர் ஒருத்தர் சேவிக்கிற சபை. நம்ம எல்லாம் சேவிக்கிற சபையாக மாறணும், சேவிக்கிற ஊழியங்கள் செய்கிறவர்களா, ஊழியக்காரர்களா மாறணும். ஒவ்வொருத்தரும் நம்ம சீரியஸா யோசிச்சு பார்க்கணும், என்ன நான் நாளையோ என் குடும்பத்தினாலையோ நான் என்ன செய்ய முடியும், எவ்வளவோ செய்யலாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனசு இருந்தா மார்க்கம் உண்டு இல்லைங்களா? மனசு தான் இல்ல, மார்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவோ இருக்குது. சில பேர் அடிப்படை சேவை நீங்க செய்யறது என்ன தெரியுமா? ஜூம்ல அட்டெண்ட் பண்ணாம ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. பெரிய சேவை, ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. ஜூம்ல அட்டெண்ட் பண்ணாம டைமுக்கு வாங்க. எவ்வளவு பெரிய சேவை, எவ்வளவு நல்ல உதாரணம். டைமுக்கு வாங்க. ஒருவேளை இனிமே ஜூம் நம்ம அனுப்புறதெல்லாம் ஒருவேளை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும். அதான் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா மெடிக்கல் சர்டிபிகேட் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஜூம் லிங்க் அனுப்பணும், மற்றவங்களுக்கு எல்லாம் அனுப்பக்கூடாது. ஒருவேளை ஈவினிங் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கணும். சில பேர் நீங்க கேட்கறீங்க உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. சில பேர் நீங்க கேட்கறீங்க தாவீதுடைய வாழ்க்கை அருமையா படிச்சுட்டு வந்து ஸ்டாப் ஆயிருச்சு, 2 சாமுவேல் 3வது அதிகாரத்தோடு நின்றுட்டோம், தொடர்ந்து கண்டினியூ பண்ணலான்னு கேக்குறீங்க. ஆனா எல்லாரும் வருவீங்களா? மாதத்துல ஒரு தடவை எடுத்தா வருவீங்களா? நான் ஒண்டி ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நல்லா இப்போ ஒரு பிரசங்கம் இன்னொரு பிரசங்கத்தையும் நேரம்லாம் கொடுத்து தயார் பண்ணிட்டு வந்தா அங்க வந்து 10 பேர் உட்கார்ந்தா அது நீங்க எனக்கு செய்யற ஊழியமா? நான் உங்களுக்கு செய்யற மாதிரி நீங்களும் ஊழியம் செய்யணும்னே, அதான பார்ட்னர்ஷிப், அதான கம்யூனியன் இல்லைங்களா? நீங்க வரும்போது உற்சாகத்தோடு என்கரேஜ் பண்ணும் போது அப்பதான் நாங்க இயேசுவை இன்னும் அருகே அறிந்து அறிந்து, ஐயோ ஒரு மீட்டிங்கே வர்றது பெருசு, ஏன் துர்குணம், அதுக்கு நேரம் இல்ல, டிவிக்கு நேரம் இல்ல, அதுக்கு நேரம் இல்ல, அப்படியே வாழ்க்கை போகுது. எங்க இயேசுவை வெளிப்படுத்த போறோம் நம்ம? யோசிச்சு பாருங்க, சபையின் மூலமா இயேசுவை வெளிப்படுத்தணுங்க. அதை நம்ம பண்ணலாம். இப்போ இந்த சில்ட்ரன் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார வச்சு, இப்போ சில்ட்ரன் நம்ம கூட உட்கார வைக்கிறோம் இல்லைங்களா. இந்த பசங்க எனக்கு தெரியும், எனக்கு கஷ்டமா உட்கார்ந்துக்கிறாங்க, ஆனா ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் இவங்களை உட்கார வைக்காம. சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளை நம்ம கூட உட்கார வச்சு சபையில ஆராதனையும் ஒன்றவர் முகசுலிக்கங்க, சல்லா பண்ணங்க, பரவாயில்ல பண்ணட்டும், அதுக்கப்புறம் போக போக அது பழகிங்க. இங்க ஒன்னும் செய்ய முடியாது, நான் உட்காந்துதான் ஆகணும் அப்படின்னு பழகிருச்சிங்கன்னா பழக பழக கொஞ்ச நேரம் இப்ப அப்படி வளர்ந்த பிள்ளைங்க சிச்சு கிரேஸ் எல்லாம் அவங்க உதாரணம் கொடுக்கற அப்படி முகசுலிக்கங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ஆடியோல போட்டு உட்காந்துக்குவாங்க, ஆனா அப்படி உட்காந்து 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 கேட்டு உட்காரமே கேட்கலான்னு கேட்குங்க. கேட்டு வசனத்தை கேட்டு பாடல பாடி அப்படித்தாங்க ஆண்டவர் ரட்சிப்ப கொண்டு வர்றது. அது பிள்ளைங்கன்னு சொல்லி வீட்டுல விட்டு வர்றது இல்ல, சண்டே ஸ்கூல்ல விட்டுறது இல்ல. அதனாலதான் நம்ம இப்போ அந்த சண்டே ஸ்கூல் ஏர்லியா நடத்தி அந்த பிள்ளைகளை கூட உட்காரிச்சு ஆராதனை உட்கார வைக்கிறோம். சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்தா வேற ஏதோ சபையில வந்து பாட்டோம் தெரியாது, எங்க வந்தோம்னு தெரியாது, அப்படி ஆயிரும் பிள்ளைங்க. அது தப்பு நம்ம பண்ணது, அதை மாத்திக்க பாக்கிறோம். ஓகே, அதனால ஹாஃப் அன் ஹவர் சீக்கிரம் வரணும்னு சொல்றேன். பேரண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அது ஒரு நல்ல சேவை இல்லையா? வரும்போது நான் யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு அடல்ட் சண்டே ஸ்கூல் ஏன் நம்ம நடத்தக்கூடாது? 30 மினிட்ஸ் நீங்களா, 30 மினிட்ஸ் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு ரூம்ல எல்லாம் சேர்ந்து பேரண்ட்ஸ் நடக்க போற ஆராதனைக்காக 2-3 பேர் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஜெபம் பண்ணி போன வாரம் என்ன படிச்சோம் அதை யாராவது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பார்க்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அது ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 பேர் ஜெபம் பண்ணி டைமுக்கு வந்து அந்த ஆராதனை ஆரம்பிச்சோம்னா என்ன ஒரு சேவை அது சபைக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த சண்டே ஸ்கூல்ல விட அடல்ட் சண்டே ஸ்கூல் ரொம்ப சிறப்பா போகுமே. ஒரு 30 மினிட்ஸ் ஏர்லியா வந்து ஐக்கியத்தை வளர்த்துக்கிட்டு போன வாரம் என்ன படிச்சவனு ஜெபிச்சு ஸ்பர்ஜன் சொல்லுவாரு, அவர் ஊரெல்லாம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படும் படிக்கு ஆண்டவர் பிரசங்கத்தை பயன்படுத்தினார். அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்து ஜெபிக்கும், அதுதான் ரகசியம். அப்படி ஒரு சேவை பண்ண முடியாத உங்களால யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சேவை நினைச்சா மனசு இருந்தா மார்க்கம் இருக்கு. நம்ம யோசிச்சு பாக்கலாம், பல விதங்கள்ல சேவை செய்யலாம். ஒருத்தர் ஒருத்தர் வளர்க்கறது அது ஒரு முக்கியமான சேவை. இது வெறும் சபையில செய்யறது மாத்திரம் இல்ல, தனிப்பட்ட விதங்கள்ல ஐக்கியத்தை வளர்த்துக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு போறது, ஒருத்தர் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வரவேற்கிறது, நீங்க அதெல்லாம் செய்யலன்னா எப்படி நம்ம ஐக்கியத்துல வளர முடியும்? அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு பார்த்து அந்த குறைய நிறைவாக்குறது, அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமா, சில்ட்ரன் ப்ராப்ளமா, புள்ள வளர்க்குற ப்ராப்ளமா, எப்படி நம்ம சேவை செய்யலாம் ஒவ்வொருத்தரும்? ஏன்னா அவங்களை குற்றப்படுத்தினாங்கன்னா இந்த சபையே இயேசு பிரதிபலிக்காதே. அவங்க குற்றத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குறை இருந்துச்சுன்னா அது இயேசுக்கே குறை ஆச்சே அப்படின்னு நம்ம பாக்குறோமா? இது இயேசுடைய சபை ஆச்சே அப்படின்னு நம்ம பார்த்து ஒருத்தர் ஒருத்தருடைய குறைகளை நம்ம எப்படி நிறைவேற்றலாம்? மத்தவங்களுடைய சேவை நமக்கு தேவை, எனக்கெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் எங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு அகங்காரமா நம்ம இருக்க முடியாது. ஒருத்தர் ஒருத்தர் சேவை எனக்கு தேவை, எனக்கு சொல்லுங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் மாத்திக்கிற அளவுக்கு நம்ம செய்யற அளவுக்கு இருக்கணுங்க. இல்லைன்னா அதெல்லாம் செய்யாம கம்யூனியன் எடுத்துக்கிட்டு பிரயோஜனம் நினைச்சு பாருங்க. ஒன்னு இன்னொன்னு வரங்களை கொடுத்துருக்கிறார், அந்த வரங்களை வச்சு செய்யலாம். எனக்கு பிரசங்கம் வரம் இருக்கு, இன்னும் சில பேருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரங்கள், சில பேருக்கு பல வரங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த வரங்கள் ஆவியானவர் கொடுத்த வரங்களை சில பேருக்கு பொதுவா யாரையாவது பார்த்து சபைக்கு கூப்பிடுற தைரியமா சுவிசேஷம் சொல்லக்கூடிய வரங்கள் இருக்கு, சில பேர் வர அவங்களை ஃபாலோ அப் பண்ற வரங்கள் இருக்கு. அந்த வரங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு சேவை செய்யணுமே. அந்தந்த அங்கம் அந்தந்த வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் அங்க வேலை இருக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்ன வேலைக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு. அந்த வேலையா செய்யும் போது பிரகாசமா இயேசு சபைக்கு சபை மூலமா வெளிப்படுறார். இன்னொரு கடமை, இன்னொரு விதத்துல சேவை எப்படி, ரெண்டாவது விதத்துல ஒன்னு வரங்களை வச்சு செய்யலாம், இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமாக நெகட்டிவா ஒண்ணு சொல்றாரு, பாசிட்டிவா ஒண்ணு சொல்றாரு. நெகட்டிவா, இந்த சிறியவர்களுக்கு ஒருவன் தடைய உண்டாக்கினார், அவனுக்கு என்ன செய்யணும்? ஏன் அவ்வளவு கொடுமையா சொல்றாரு? எந்திர கல்ல கட்டி நடு சமுத்திரத்துல உடன் மிக அகோரமா செத்துட்டா அவனுக்கு நல்லது. இந்த சபையில மத்தவங்களுக்கு நம்ம தடைய உண்டாக்காதபடிக்கு நம்மளை பாத்துக்கணும். என் மூலமாக, நான் சபைக்கு வர்றது மூலமாக, நான் சபையில இருக்கிறது மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமா, நடத்தையின் மூலமா, பேச்சின் மூலமாக யாருக்காவது நான் தடை உண்டாக்குறேனா, அது எவ்வளவு பெரிய சேவை, இடரல் உண்டாக்குறேனா? இயேசு சொல்றார், இந்த சிறியவள் ஒருவரையும் நீங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. பாத்துக்கிறோமா, அவ்வளவு மதிக்கிறோமா சபை மக்களை? ஏன்னா இவர்களுடைய தூதர்கள் பிதாவுடைய முகத்தை எப்பொழுதும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிதா முகம் சுளிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்க, ஆண்டவர் பாத்துக்குவார். அது மாத்திரம் இல்ல, நெகட்டிவா அது பாசிட்டிவா புதிய பாடல நிறைய இருக்குங்க. ஒருவர் எல்லா கசப்பையும் கோபத்தையும் துர்குணத்தையும் நீக்கி ஒருவர் ஒருவர் மேல மன உருக்கமாய் இருங்கள், ஒருவரை மன்னியுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல் மன்னியுங்கள், ஒருவர் ஒரு பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஜபம் பண்ணுங்கள், ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கு அன்பு கூறுங்கள். எவ்வளவு கட்டளை, ஏன் இதெல்லாம் கட்டளை? இதெல்லாம் கடமை செய்யணும். இதெல்லாம் செய்யாம கம்யூனியன் எடுத்த ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஒருத்தருக்கும் இடம் உண்டாக்குறது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும். இயேசு சொல்லலையா 17:23, பிதாவே நான் உன்னிலும் நீர் என்னிலும் இருப்பது போல் இவர்கள் ஒருவர் ஒருவரோடு இருக்கும் போது மெய்யாகவே நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனீர் என்பதை உலகம் அறியும். உலகம் அறியும் இயேசுவை இந்த உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தணுமா, நம்ம ஒருவரோட ஐக்கியத்தை பொறுத்து தான் இருக்கு. அதன் மூலமா தான் ஒரு பெரிய காட்சியை நம்ம உலகத்துக்கு காட்டுறோம். பாருங்க எப்படிப்பட்ட சபை எங்க சபை. இயேசு இந்த சபையை பார்க்கும் போது ஒருத்தனும் நம்பாம இருக்க மாட்டான், இயேசு இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்க வந்தார் அப்படி ஒரு அழைப்புக்கு தான் அடிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அடையாளமா தான் நம்ம பங்கு பெறோம். ஆண்டவர் இந்த வசனங்களை நம்ம மனசுல கொள்ள உதவி செய்யட்டும். நம்முடைய சபை ஐக்கியமோ நம்முடைய சபை ஒற்றுமையும் அன்யோன்யமோ இந்த உலகத்துக்கு பிரகாசமான சுவிசேஷ காட்சியாக இருக்க உதவி செய்யட்டும்.